வேத ஆராய்ச்சி அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். சங்கீதம் 119:102.
Yeah. பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் ரோமர் 2:1 முதல் சிந்திக்கப் போகிறோம். சமயம் தங்களை மீட்கும் என்று எண்ணுகிற மக்களையும் சுயநீதிக்காரர்களையும் கத்தர் நியாயம் தீர்ப்பார் என்பதை இந்த பகுதியிலே பார்க்கப் போகிறோம். இந்த அநேகர் மலை உச்சியிலே நின்று கொண்டு கீழே தூரத்திலே இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து, ஐயோ பாவம், அவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், அவனுக்கு துணி கொடுக்க வேண்டும், அவனுக்கு உணவு கொடுக்க வேண்டும், நான் மலை உச்சியிலே இருக்கிறேன், எனக்கு எதுவுமே தேவையில்லை என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். தேவனுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்கு தடையாயிருப்பது மனிதனுடைய சுயநீதியே. சமய சடங்குகள் தங்களை ரட்சிக்கும் என்று இருக்கிறவர்களுக்கும் நாங்கள் எல்லாரும் நல்லவர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கும் ரட்சகர் தேவை. எந்த கொள்கைகளின் அடிப்படையிலேயும் தங்களை நல்ல மனிதர்கள் என்று சொல்லுகிறவர்களையும் தேவன் நியாயத்திலே கொண்டு வரப்போகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கப் போகிறோம். ரோமர் 1:10 மனிதன் எவ்வளவு அநீதி உள்ளவன் என்பதை பார்த்தோம். இப்பொழுது மனிதனுடைய சுய நீதியை குறித்து பார்க்கப் போகிறோம். கவனியுங்கள், ரோமர் 2:1. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்கிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இந்த வசனம் இந்த அதிகாரத்தின் முக்கிய கருத்தை வெளிப்படுத்துகிறது. இங்கே பவுலப்போஸ்தலன் ரட்சிப்பை குறித்து சொல்லவில்லை, மனிதனுடைய பாவத்தை குறித்தும் எதின் அடிப்படையிலே மனிதனை அவர் நியாயம் தீர்ப்பார் என்பதை குறித்தும் சொல்கிறார். இந்த நியாய தீர்ப்பின் கொள்கைகள் ரட்சிப்பிற்கு அடிப்படையாக முடியாது. இது நியாய தீர்ப்பிற்கான அடிப்படைகள். உங்களை குறித்து எனக்கு தெரியாது, ஆனால் இந்த அடிப்படையிலே நான் நியாயம் தீர்க்கப்பட விரும்பவில்லை. எனக்கு ஒரு ரட்சகர் இருப்பதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நித்திய ஜீவனுக்கான வழி சுவிசேஷம் மட்டுமே என்பதை வேதவசனம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை புறக்கணிக்கிறவன் உடனடியாகவே தேவனுடைய நியாய தீர்ப்பின் கீழே வந்துவிடுகிறான். அவன் குற்றவாளியாக இருக்கிறான். பாருங்கள், 1 யோவான் 5:12 நாம் பார்க்கும்பொழுது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் யோவான் 5:24 சொல்லும்பொழுது, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அது மட்டுமல்ல, யோவான் 3:16 சொல்லும்பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லியிருக்கிறார். பொதுவாக இதோடு நாம் நிறுத்திக் கொள்கிறோம். ஆனால் தொடர்ந்து 17-18 பாருங்கள். உலகத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாயிராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று என்று வாசிக்கிறோம். அதே யோவான் 3:36 பார்க்கும்பொழுது, குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்று வாசிக்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே கொள்ளாதவர்கள் தேவனை விட்டும் நித்திய ஜீவனை விட்டும் தூரமானவர்களாய் இருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் சமய பக்தி உள்ளவர்களாக இருக்கலாம், நல்லவர்களாக இருக்கலாம். ஆனால் அருமையான சகோதரனை சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து இல்லாமல் நீங்கள் தேவனை விட்டும் நித்திய ஜீவனை விட்டும் தூரமானவர்களாய் இருக்கிறீர்கள். ரோமர் 2:1 நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை என்று சொல்லும்பொழுது, ஆணானாலும் பெண்ணானாலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எந்த மக்கள் இனத்தைச் சேர்ந்தவர்களையும் அது குறிக்கிறது. மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே என்று சொல்லும்பொழுது பொதுவாக எல்லாரையும் சொல்வதை விட்டுவிட்டு ஒரு தனி மனிதனை அது சுட்டிக்காட்டுகிறது. குறிப்பாக மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கிறவர்களை அது காட்டுகிறது. இவ்வாறு கூறும்பொழுது கர்த்தரை அறிந்து கொள்ளாத மக்களை குறித்து, ரோமர் 1:10 நாம் வாசித்த மனுக்குலத்தை குறித்து ஒரு விசுவாசியினுடைய மனப்பாங்கு எப்படி இருக்க வேண்டும் என்ற கேள்வி வருகிறது. அவர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற வாஞ்சி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவர்களுக்கு எப்படியாவது நற்செய்தியை அவர்கள் புரிந்து கொள்ளும் விதத்திலே அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை உணர வேண்டும். ஒழுக்கக்கேடான நிலைமையிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது இயேசுவை தங்கள் வாழ்க்கையிலே கொண்டிருக்கிறோம் என்ற உறுதியுள்ள ஒவ்வொருவருடைய மனப்பாங்காய் இருக்க வேண்டும். அடுத்ததாக, நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது கர்த்தருடைய பார்வையிலே தீமையாய் அருவறுப்பாய் காணப்படுகிற காரியங்கள், கர்த்தரை அறியாதவர்கள் செய்யும் காரியங்கள், மீட்கப்பட்ட பாவிக்கும் அருவறுப்பாய் தோன்றும் காரியங்கள். உதாரணம் ஒன்றை சொல்கிறேன் கவனியங்கள். ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே வராத ஒரு மனிதன் ஹிட்லரை நரகத்திலே போடும் அளவிற்கு கூட நரகம் சூடாக்கப்படவில்லை என்று சொல்வான் என்றால் அவன் நியாயம் தீர்க்கிறவனாயிருக்கிறான். அவன் தேவனுடைய இடத்திலே உட்கார்வதை போல பேசுகிறான். நம்முடைய நிலையிலே இல்லாதவர்களை பொதுவாக நாம் நியாயம் தீர்க்கிறவர்களாயிருக்கிறோம். சமுதாயத்தின் அளவுகோல்களை பயன்படுத்துகிறோம். அது வேறுபடுகிறதாய் இருக்கிறது. உங்களுடைய குழுவின் நிலைமைக்கு ஒருவர் அழைக்கப்பட முடியவில்லை என்றால் அவர்கள் குற்றவாளிகள் என்று நீங்கள் தீர்க்கிறீர்கள். சில திருச்சபையின் மக்கள் பொய் சொல்கிறவர்களாகவும் புறங்கூறுகிறவர்களாகவும் மற்றவர்களை குறித்து குறை பேசுகிறவர்களாகவும் உண்மையற்றவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் அவர்களால் புகைப்பிடிக்கிற ஒருவரை தாங்கிக் கொள்ள முடியாது, அது ஒரு பெரிய பாவம் என்று அவரை குறை கூறுவார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் மற்றவர்களை நியாயம் தீர்க்கும் பொழுது நியாயாதிபதியின் இடத்தை எடுத்துக் கொள்கிறீர்கள். கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் உங்களுடைய தரத்தின்படி மற்றவர்களை நியாயம் தீர்ப்பீர்கள் என்றால் கர்த்தரும் தன்னுடைய அளவுகோலை கொண்டு உங்களை நியாயம் தீர்க்க முடியும் என்கிறார். தேவன் நம்மை பார்ப்பது போலவே நாமும் நம்மை பார்க்க கூடுமானால் நாம் எத்தனை குறைவுள்ளவர்களாயும் அருவறுப்பானவர்களாயும் இருக்கிறோம், நாம் பரலோகத்திலே போய் எதை செய்ய முடியும் என்ற கேள்வி உடையவர்களாயும் இருப்போம். தேவன் உங்களையும் நியாயம் தீர்க்கப் போகிறார். நீங்கள் அளக்கிற அளவுகோலின்படி அல்ல, அவருடைய அளவின்படி அவர் அளக்கப் போகிறார். இந்த சத்தியம் உங்களை அசைக்கிறதா? நிச்சயமாக அது உங்களை அசைக்கும். ஏனென்றால் நாம் தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு வரவில்லை. தொடர்ந்து எந்த கொள்கைகளின் அடிப்படையிலே தேவன் நியாயம் தீர்ப்பார் என்பதை பவுல் கூறுகிறார். முதலாவது கொள்கையை பாருங்கள், ரோமர் 2:2. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இன்று உலகத்திலே பலர், ஏன் திருச்சபையின் அங்கத்தினர்களும் கூட, மாயையான ஒரு உலகத்திலே வாழ்கிறார்கள். அதாவது உண்மையில்லாத காரியங்களை உண்மை என்று எண்ணிக்கொண்டு வாழ்கிறார்கள். அவர்கள் நற்செய்தியின் சத்தியத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறதில்லை. பயபக்தியாய் தோன்றுகிற சிலரும் நாங்கள் வேதத்தை படிக்க விரும்புகிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் யோவானின் அனுபவத்தைப் போல அதை படிக்க துவங்கும் பொழுது அது மதுரமானதாக இருக்கும், ஆனால் என் வயிற்றிலே அது கசக்கிறது என்று யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே 10:9-10 சொல்லியிருக்கிறார். அநேக கிறிஸ்தவர்கள் வேத வசனத்தை படிக்க வேண்டும் என்று சொல்வார்கள், ஆனால் உண்மையாக அவர்கள் அதை படிக்க விரும்புகிறதில்லை, உண்மையான சத்தியங்களை அறிந்துகொள்ள விரும்புகிறதில்லை. தேவனுடைய நியாய தீர்ப்பு மனிதர்கள் வாழும் மாயையான எண்ணங்களின் அடிப்படையிலே அல்ல, அவர்கள் வாழும் உண்மையான வாழ்க்கையின் அடிப்படையிலேயே இருக்கும். நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இது நியாய தீர்ப்பின் அடிப்படையிலேதானே ஒழிய ரட்சிப்பின் அடிப்படையில் அல்ல. மனிதன் தன்னைவிட உயர்ந்த ஒருவராலே நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் என்ற அறிவுடையவனாய் இருக்கிறான். வரப்போகும் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிற ஒவ்வொருவரும் ஒன்று பயப்படுகிறார்கள், அல்லது அப்படி ஒரு நியாய தீர்ப்பு இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் வேத வசனம் நியாய தீர்ப்பை குறித்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அத்தேனியர்களை பார்த்து பவுல் சொன்னது ஞாபகம் இருக்கிறதா? பாருங்கள், அப்போஸ்தலர் 17:31. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். ஞாபகம் இருக்கிறதா? ஃபேலிக்ஸோடு பவுல் பேசும்பொழுதும் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசும்பொழுதுதான் ஃபேலிக்ஸ் பயமடைந்து, நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பேன் என்று கூறிவிட்டான். தேவனுடைய நியாய தீர்ப்பை சொன்னபொழுது ஃபேலிக்ஸும் பயந்து போனான். தேவனுடைய நியாய தீர்ப்பு மனிதனுடைய நியாய தீர்ப்புக்கு எதிரடையானது என்று சொல்லலாம். மனிதன் சத்தியத்தை அறியாதவனாக நியாயம் தீர்க்கிறான், ஆனால் தேவன் எல்லா உண்மைகளையும் கருத்திலே கொண்டு நியாயம் தீர்ப்பார். மனிதனுடைய உண்மையான நிலைமையை தேவன் அறிந்திருக்கிறார். அதன் அடிப்படையிலேயே அவர் அவனை நியாயம் தீர்ப்பார். தானியேல் 5:27 பார்ப்பது போல, நீ தராசினாலே நெருக்கப்பட்டு. தன்னுடைய ஒழுக்க நெறிகளை குறித்து பெருமை பாராட்டுகிற ஒவ்வொரு மனிதனையும் தேவன் நிறுத்து பார்க்கிறார். இன்றைக்கு கலாச்சாரம் மிகுந்த மனிதன் என்று சொல்கிறான், ஒழுக்க கேடானவனை நியாயம் தீர்க்க வேண்டும் என்று சொல்கிறான். ஆனால் தான் வித்தியாசமாய் இருக்கிறேன் என்றும் தான் தப்பிக்கொள்வான் என்றும் எண்ணுகிறான். சிலர் என்ன நினைக்கிறார்கள், ஹிட்லர் ஸ்டாலின் போன்றவர்கள் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும், ஆனால் தாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்கிறார்கள். தேவனுடைய பார்வையிலே மனிதன் எப்படி காணப்படுகிறானோ அதற்கு தக்கதாக அவன் நியாயம் தீர்க்கப்படுவான். அந்த அடிப்படையிலே தேவனுக்கு முன்னாலே நிற்க நீங்கள் விரும்புகிறீர்களா? நான் விரும்பவில்லை பிரியமானவர்களே. ரோமர் 2:3 பாருங்கள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? இந்த உலகத்திலே மனிதனுடைய சட்டங்களை மீறுகிறவனும் 4 வழிகளிலே தப்பிக்கொள்ளலாம் என்று எண்ணுகிறான். முதலாவதாக அவனுடைய தவறு கண்டுபிடிக்கப்பட முடியாது என்கிறான். இரண்டாவதாக அது நீதிமன்றத்தின் எல்லையை தாண்டி இருக்கிறது என்று எண்ணுகிறான். கைது செய்யப்பட்ட பிறகும் சட்டத்திலுள்ள ஒரு ஓட்டையை கொண்டு தப்பிக்கொள்ளலாம் என்று எண்ணுகிறான். 4வதாக அவன் குற்றவாளி என்று தீர்க்கப்பட்ட பிறகும் சிறையிலிருந்து தப்பி ஒளிந்து வாழலாம் என்று எண்ணுகிறான். ஆனால் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு எந்த வகையிலேயும் மனிதன் தப்பிக்கொள்ள முடியாது. உங்களுடைய தவறுகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்படும். தேவனுடைய ஆளுகையின் எல்லையை நீங்கள் தாண்டி செல்ல முடியாது. சட்டத்திலே அங்கே எந்த ஓட்டையும் இல்லை. அவர் வைக்கும் சிறையிலிருந்து நீங்கள் மீளவே முடியாது. எபிரேயர் 2:4 பின்பகுதி என்ன சொல்கிறது தெரியுமா? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே, ரட்சிப்பை குறித்து அக்கறையற்றவர்களாக இருந்தால் நாம் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளவே முடியாது. ரோமர் 2:4 அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? அருமையானவர்களே, நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை எதுவென்றால், தேவனுடைய தயவானது நம்மை நம்முடைய முழங்காலுக்கு கொண்டு வர வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக அது மனிதனை தேவனை விட்டு தூரமாக தள்ளுகிறது. துன்மார்க்கன் செழித்து வளர்வதை குறித்து சங்கீதக்காரன் கலங்குகிறார். அவர்களை குறித்து தேவன் எதையும் செய்வது போல தெரியவில்லையே என்று சொல்லுகிறார். கவனியங்கள் வாசிக்கிறேன். சங்கீதம் 73:3-5 பின்னர் 9-17 வாசிக்கிறேன். துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை. அவர்களுடைய பலன் உறுதியாயிருக்கிறது. நரர் படும் வருத்தத்தில் அகப்பட்டார்கள். மனுஷரடையும் உபாதியை அடையார்கள். 9 பாருங்கள், தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள். அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. 17, அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. அவர்கள் நிச்சயமாக தேவனுடைய நியாய தீர்ப்பை சந்திப்பார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் இன்னும் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளாத ஒரு சகோதரனாக சகோதரியாக இருப்பீர்கள் என்றால் உங்களிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பறித்துக் கொள்ள எண்ணுகிற ஒரு செய்தியாளர் என்று எண்ண வேண்டாம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை என்றால் உங்களுடைய ஒரே நம்பிக்கை இந்த உலகத்து வாழ்க்கை என்றால் ஒரு ஆரஞ்சு பழத்தை உறிஞ்சுவது போல இந்த உலகத்தின் எல்லா காரியங்களையும் நீங்கள் உறிந்து கொள்ளலாம். எவ்வளவு குடிக்க முடியுமோ குடித்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு பாவம் செய்ய முடியுமோ பாவம் செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நித்திய வாழ்க்கைக்கென்று உங்களுக்கு எதுவும் இல்லை. இப்படித்தான் வாழ்வேன் என்றால் இங்கே இருக்கும் பொழுதே நீங்கள் அவைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் சாப்பிடலாம், குடிக்கலாம், உல்லாசமாய் இருக்கலாம், நாளைக்கே நீங்கள் மரிக்கலாம். அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை. தேவனுடைய தயவு அவரண்டை உங்களை வழிநடத்துகிறதை உணராமல் போய்விடாதிருங்கள். ரோமர் 2:5 பாருங்கள், உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே. நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாத ஒருவராயிருப்பீர்கள் என்றால் கவனியுங்கள், தேவன் உங்களிடத்திலே இம்மட்டும் தயவுள்ளவராக பொறுமை உள்ளவராக இருந்திருக்கிறார். உலகத்திலே எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் உண்ண உணவில்லாமல் பட்டினி இருந்து மரிக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இன்று இங்கே இருக்கிறீர்கள். தேவன் வெறுக்கிற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி என்றால் கர்த்தர் உங்களை நியாயம் தீர்க்கப் போவதில்லை என்றா எண்ணுகிறீர்கள்? நீங்கள் தப்பிக்கொள்ளலாம் என்றா எண்ணுகிறீர்கள்? அருமையான சகோதரனை சகோதரியே, தேவனுடைய தயவும் அவருடைய நீதியின் பொறுமையும் நீங்கள் குணப்படும்படியாக உங்களை ஏவுகிறது என்பதை அறியாமல் இருக்க வேண்டாம். இப்பொழுது நாம் ஆறாம் வசனத்திற்கு வரும்பொழுது இரண்டாவது கொள்கையை பார்க்கிறோம். கவனியங்கள், ரோமர் 2:6, தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். ஒவ்வொரு மனிதனுடைய கிரியைகளுக்கு தக்கதாகத்தான் தேவன் பதில் அளிக்கப் போகிறார். அது நியாய தீர்ப்பாயிருந்தாலும் சரி, வெகுமதி கொடுக்கும் நேரமாயிருந்தாலும் சரி, அவர் நீதியின்படி நியாயத்தின்படியே செயல்படுவார். மனிதனுடைய செயல்கள் தேவனுக்கு முன்னாலே அவருடைய பரிசுத்த வெளிச்சத்திலே வைக்கப்பட போகிறது. ஆனால் சரியான மனநிலை உள்ள எந்த ஒரு மனிதனும் தான் செய்த கிரியைகளின் அடிப்படையிலே நியாயம் தீர்க்கப்பட விரும்ப மாட்டான். நினைவிலே இருக்கிறதா? கொர்நேலியு ஒரு நல்ல மனிதன், தான தர்மம் செய்தவன், தேவனுக்கு பயந்தவன். ஆனால் அவனும் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசிக்கும் வரை அவன் தன்னை படைத்த தேவனை விட்டு தூரமாகவே இருந்தவனாய் காணப்படுகிறான். ரோமர் 2:7 வசனத்தை பாருங்கள். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். இந்த இரண்டாவது கொள்கையின் அடிப்படையிலே பார்க்கும்பொழுது வாழ்க்கையின் வழியானது பொருள் அல்ல, வாழ்க்கையின் வழியே நியாய தீர்ப்பின் அடிப்படையாயிருக்கிறது. நல்ல காரியங்களை செய்கிறவனும் அவனுடைய செயலுக்கு தக்கதாக நியாயம் தீர்க்கப்படுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 20:12 வசனத்தை பாருங்கள். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். நித்திய ஜீவனுக்காக ஒருவன் கிரியை செய்ய முற்படுவான் என்றால் அவன் செய்யட்டும், அவனுடைய கிரியைகளின்படியே அவன் நியாய தீர்ப்பு அடைவான். ஆனால் ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டால் அவன் ஒன்றுமில்லாமல் போவான் என்பதை குறித்த எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20:15 வசனம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். நித்திய ஜீவன் என்பது மனிதனுடைய சுய முயற்சிகளுக்கு கிடைக்கும் விளைவு அல்ல, அது இயேசு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படும் இலவசமான வெகுமதி. நியாய தீர்ப்பை குறித்த மூன்றாவது கொள்கையை பாருங்கள். ரோமர் 2:11 வசனம். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. இது பழைய ஏற்பாட்டின் ஒரு உன்னதமான கொள்கையாயிருக்கிறது. உபாகமம் 10:17 வசனத்திலே உங்கள் தேவனாய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனுமாயிருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10:34 வசனத்திலேயும் பேதுரு இதைத்தான் சொல்லியிருக்கிறார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அவருக்கு முன் எல்லாரும் சமம்தான். நீதிபதிகளின் மேஜையிலே கண்கள் கட்டப்பட்ட ஒரு பெண் கையிலே தராசோடு இருப்பது போன்ற சிலையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். காரணம் என்ன தெரியுமா? நீதி செய்கிறவர்கள் உடையையோ அந்தஸ்தையோ பார்க்கக்கூடாது. எந்த திருச்சபையின் அங்கத்தினர் என்றோ, நல்ல குடும்பம் என்றோ, சிறப்பான ஒரு மனிதர் என்றோ பாராமல் அடிப்படை கொள்கைகளின் அடிப்படையிலே நீதி செய்யப்பட வேண்டும். நல்ல ஒரு விசுவாச பிரமாணத்தை நான் வாரந்தோறும் சொல்லுகிறேன் என்பதனாலே தேவன் என்னை தப்பவிடப் போகிறதில்லை. உங்களுக்கு ஒரு இரட்சகர் உண்டா இல்லையா? அதுதான் கேள்வி. அதுவே மிக முக்கியமான ஒன்று பிரியமானவர்களே. ரோமர் 2:12 வசனம் பாருங்கள். எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டுப்போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்திற்குட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். தேவன் நியாய தீர்ப்பு செய்வதற்கான மற்றொரு கொள்கை இது. இதன் விளக்கத்தை தொடர்ந்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். இன்று நாம் கேட்ட செய்தியின் சாராம்சத்தை நீங்கள் நன்றாக உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நாம் யாராயிருந்தாலும் சரி, நம்முடைய பண நிலைமை எப்படிப்பட்டதாயிருந்தாலும் சரி, நம்முடைய அறிவு எப்படிப்பட்டதாயிருந்தாலும் சரி, எத்தனை பட்டங்களை நாம் வாங்கியிருந்தாலும் சரி, எவ்வளவு பணத்தை சேர்த்து வைத்திருந்தாலும் சரி, நாம் எல்லாருமே ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக நியாயம் தீர்க்கப்படும்படியாய் நிற்க வேண்டும். நம்முடைய நல்ல கிரியைகள் எல்லாம் அவருக்கு முன்பாக அழுக்கும் கந்தையுமாயிருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு நாளிலேயும் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காகவும் தண்டனை ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசித்த ஒரு விசுவாசியா என்பதை மட்டும்தான் பார்க்கப் போகிறார். அந்த ஒரு விசுவாசத்தினாலே நாம் அந்த நியாய தீர்ப்பிலே வெற்றி பெறப் போகிறோம். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை குறித்த நிச்சயம் உங்களுக்கு உண்டா என்பதை யோசித்து பாருங்கள். அந்த நிச்சயம் இல்லை என்றால் இன்றே உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக திறந்து ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து, ஆண்டவரே, நான் இப்படிப்பட்டவன், நான் இவ்வளவு கேடானவன், நான் இவ்வளவு ஒழுக்கமற்றவன், என்னுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நீர் எனக்கு பதில் கொடுப்பீர் என்றால் நான் ஒன்றுமில்லாமல் போவேன் என்பதை ஒத்துக்கொண்டு, தேவனே, பாவியாய் என் மேல் கிருபியாயிரும், இயேசு என்னுடைய பாவத்திற்கான தண்டனையும் ஏற்றுக்கொண்டபடினாலே என் மேலே கிருபியாக இரும், என் பாவத்தை மன்னியும், என்னுடைய வாழ்க்கையின் உள்ளே வாரும், நீர் என்னுடைய வாழ்க்கையிலே வந்து வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று நாம் திறந்து கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் ஒவ்வொருவருமே எவ்வளவு குறைவுள்ளவர்கள் என்பதை திரும்ப திரும்ப நீர் எங்களுக்கு உணர்த்தி வருவதற்காக உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, எங்களுக்கு நீர் இலவசமாக கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் திட்டத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நேரத்திலேயும் தங்களுடைய நற்செயல்களே அல்ல, இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்கான தண்டனையையும் ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசிக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் ஒவ்வொரு சகோதரிக்கும், அவர்கள் உம்முடைய பிள்ளைகள்தான் என்ற நிச்சயத்தை நீர் உம்முடைய தூய ஆவியானவர் மூலமாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நித்தியத்தை குறித்த பயத்தோடு இருக்கிறவர்களுக்கு இன்னமும் உம்முடைய வேத வசனங்களை தெளிவாக நீர் விளக்கி கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒருவராவது நித்திய ஜீவனின் சந்தோஷத்தை இழந்து போகாதபடி கர்த்தர்தாமே காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மார்க்கு 9:23.